நமஸ்காரம். விதி என்பது என்ன என்று ஒருத்தர் கேட்டிருந்தார். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன், அதை வேறொரு கோணத்திலிருந்து விளக்குகிறேன். விதி என்பது ஒரு அச்சேதனம், ஜடப்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதை யார் ஒரு மனிதனாகவோ தெய்வமாகவோ இப்போது உலகத்தில் பேசவில்லை. அதது அவனவனுடைய தலை விதிப்படிதானே நடக்கும். விதி வலியது. அப்படி என்றால் இந்த உலகத்துக்கே விதி என்று ஒன்று பொதுவாக இருக்குமா, அல்லது அவவனுக்கு விதி என்று ஒன்று உண்டா? தலையெழுத்துன்னு சொல்லுகிறோமே, அதுதான் விதியா? தலையெழுத்து என்றாலும் அப்படி எதுவும் எழுதப்பட்டிருக்கவில்லை. மூர்த்தன்ன லிபி என்று சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு விஷயத்தை சொல்லி அதை யார் மாற்றப் போகிறார்கள், பெருமான் ஒருத்தர் தான் மாற்ற முடியும் என்கிறார். ஏதோ ஒரு பொருள் விதி என்றிருந்து அது உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையை மாட்டி வைக்கிறது என்று சொல்லப்போனால் அந்த விதி என்பதற்கு அறிவு உண்டா கிடையாதா? அது சித்தா அசித்தா என்று கேள்வி வரும். அறிவே இல்லாத ஒரு பொருள் எப்படி எல்லாரையும் ஆட்டி வைக்க முடியும்? அது செய்ய முடியாது. மற்றொன்று, அது தன்னிஷ்டத்துக்கு நம்மை ஆட்டி வைத்தால் இப்ப நாம் செய்யும் செயல்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போகும். நாம் இன்னது செய்கிறோம், அதற்கு இன்ன பலத்தை கொள்கிறோம் என்றால்தான் பொருத்தம். நாம் ஏதோ செய்து கொண்டிருப்போம், அந்த விதி நம்மை ஆட்டுவிக்கும், அது எல்லாமே முன்னால் முடிவாகி இருக்கும்னு சொல்லிவிட்டால் நாம் நல்லவனா வாழ்வதிலேயே அர்த்தம் இருக்காது. நம் இஷ்டப்படி மனம் போனபடி வாழ்ந்து விடலாம். சரி, அப்ப விதி என்று ஒன்று இல்லையா என்றால், ராமாயணத்தில் ராமனே பேசுகிறார், பல இடங்களும் விதியை பற்றி சொல்லப்படுகின்றன. பின் என்ன அது? உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமாக சேர்த்து ஒரு விதி எல்லாம் இருக்க முடியாது. இல்லை, அச்சேதனமான விதி கிடையாது, ஜடப்பொருள் என்று ஒன்று இல்லை. விதி என்பது பெருமானுடைய சங்கல்பம், அதன்படிக்குத்தான் அந்தந்த மனிதனுடைய வாழ்க்கை. அந்த சங்கல்பத்துக்கும் காரணம் உள்ளது. நாம் என்ன கர்மங்களை செய்து வருகிறோமோ அதுக்கு தகுந்து அவர் திருவுள்ளத்தில் ஏற்படுகிற சங்கல்பம். அது அனுக்கிரகம் நிக்ரகம் என்று இருவகைப்படும். அருள் அனுகிரகம், அவருடைய கருணை, அருள், இரக்கம், இதெல்லாம் ஒரு வகை. அவருடைய கோபம், தண்டனை, இது ஒரு வகை. இதுதான் நிக்ரகம். பெருமான் அறிவுடையவர், முழுவதுமாக ஆற்றலுடையவர். அப்ப அவரை விதி, அவருடைய சங்கல்பந்தான் விதி என்று ஏற்றுவிட்டால் அப்ப தெய்வ சங்கல்பம்னு சொல்லுகிறோமே, அதுதான் விதி. இதை தெய்வம் ஒன்று ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் விதி என்று சொல்லி போகலாம். ஆனால் அது பொருத்தம் இருக்காது. ஏனால் இத்தனை அறிவுள்ள ஒரு மனிதனை அறிவே இல்லாத விதி என்று ஒன்று செலுத்துவது நியாயமாக இருக்காது, பொருந்தாது. அப்ப நம்மை காட்டிலும் அறிவு உள்ளவர் தான் நம்மை செலுத்த முடியும். மற்றொரு கோணத்தில் பார்த்தால், அதே பெருமானும் தன் இஷ்டத்துக்கு நம்மை செலுத்தி விட மாட்டார். நாம் எப்படி கர்மங்களை செய்திருக்கிறோமோ அதன்படிக்கு சங்கல்பத்தை வைத்துக் கொள்கிறார். அருளோ தண்டனையோ அது விதின்னு சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு ஆச்சரியம், அவருக்கு இயற்கையான சங்கல்பம் அருள்தான், இரக்கம்தான். ஆனால் அதை மாற்றும் அளவுக்கு நாம் சில தவறான செயல்களை செய்தால் அப்போதுதான் கோபம் கொள்ளுகிறார், நிகிரகிக்கிறார். அப்ப விதி வலியதுன்னு சொல்லுகிறோம்னால் பெருமானுடைய சங்கல்பம் வலியது, அது கண்டிப்பா நடத்தியே தீரும். வலியவனுடைய சங்கல்பம் வலியதாகத்தான் இருக்க முடியும். நம்மாழ்வாரும் ஒரு பாசுரத்தில் விதி வாய்க்கின்னு காப்பாரார் என்று சொல்லுகிறார். திருவாய்மொழி 5:10 முதல் பாட்டு. அதுக்கும் விதி என்ன, எதை அர்த்தம் சொல்லுகிறார்கள், பெருமானுடைய இரக்கம் அவருடைய அருள் என்றுதான் உரையாசிரியர் கூறுகிறார். அப்படி இருந்தால்தான் நமக்கு ரெண்டு விதத்திலும் பொருந்தும். அறிவுள்ள நம்மை ஆட்டி வைப்பவர் அறிவுள்ளவர் என்பதும், அதே நாம் சரணம்னு சொல்லிவிட்டால் நம் குற்றங்களை உணர்ந்து விட்டோமானால் அப்ப அது அத்தனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இப்ப விதி என்று ஒன்று இருந்தால் அதனிடத்துல நான் போய் நின்று என்னை மன்னித்து விடுன்னு கேட்கவா, அல்லது என் தவறான செயல்களை ஒழித்து விடுன்னு சொல்லவா, அல்லது நீ இப்படி செய்யாதேன்னு காலை பிடிக்கவா, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சாத்தியமாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையே. அதெல்லாம் சாத்தியம் அறிவுள்ள இறைவனிடத்தில்தான். அதனால பெருமானுடைய சங்கல்பம் அவருடைய அனுக்கிரகம், நிக்கிரகம், அருள் அப்படிங்கிறதான் விதி, விதி என்கிறார்கள். விதி என்ன, பிரம்மாவுக்கே ஒரு பேர் உண்டு, அது தனி. இப்ப இவ்வளவு நேரம் அடியேன் சொன்னது பெருமானுடைய கருணை, பெருமானுடைய சங்கல்பம், அது விதி. இப்படின்னு நம்ம நினைவை சரிவர புரிந்து கொண்டு விட்டால் அந்த விதி என்பது மாறவே மாறாது என்று கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு ஜடப்பொருளாக இருந்தால்தான் எக்காரணம் கொண்டும் மாறாது, அதனிடத்தில் நாம் மன்றாடினாலும் மாறாது. ஆனால் கருணையே உருவானவரிடத்தில் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக மாறுமே. அது புரிந்தால்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் புரியும். நம்முடைய மதி என்பது நம்ம புத்தி. நம்ம புத்தியால் வெல்லலாம்னால் எங்கே, அது ஜடப்பொருளாக இருந்தால் அதை போய் எங்க வென்று கொண்டிருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் பகவான் இருந்து விட்டால் அப்ப அவரை பற்றலாம். எங்க இருக்கிறார்னு கேட்டால் கோயிலில் இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார், எங்கோ எத்தனை இடத்திலும் இருக்கிறார். அவரை பிரார்த்திக்க வேண்டிய முறை, அவரை ஆராதிக்க வேண்டிய முறை, பூசிக்க வேண்டிய முறை, தோத்திரம் செய்ய வேண்டிய முறை எல்லாம் இருக்கிறது. இதே விதியை வெல்லலாம்னால் விதியை ஸ்தோத்திரம் செய்யற முறை, பிரதட்சணம் செய்யும் முறை, ஹாரத்தி காட்டும் முறை எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டியது தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறதா இது சொல்லப்படுகிறது.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.